வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 19 அரசு பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழா அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தப்பட்டுள்ளதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். திமுக அரசு பல்வேறு ஊழல் புகார்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் முத்திரைத்தாள் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது. பொகுவின் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் முரளி கார்த்திகேயன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காசநோய் பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறை மேற்கொண்ட புதுமையான முயற்சிகள் மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலம் இது சாத்தியமாயிற்று என்று குறிப்பிட்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியையும் திரு நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். காசநோய் பாதிப்பு கடந்த 8 ஆண்டுகளில் 17.7% அளவிற்கு குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருந்ததை திரு ஜே பி நட்டா அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து திட்டம், இலவச மருந்து வழங்குவது போன்ற நடவடிக்கைகள் இந்த நோய் பாதிப்பை குறைப்பதற்கு உதவியதாக அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை பணியாளர்களின் தன்னலமற்ற சேவை இதற்கு உறுதுணையாக இருந்ததாகவும் அதற்காக அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஜே பி நட்டா அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 19 அரசு பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழா அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தப்பட்டுள்ளதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதன் மூலம் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பட்டங்களை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டமளிப்பு விழா வரும் ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதத்திற்குள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அரசுமுறை பயணமாக இன்று ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றார். சிட்னியில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டில் திரு அப்பாவு பங்கேற்கிறார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின வகுப்பினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக அஇஅதிமுக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். திமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முத்திரைத்தாள் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கட்டண உயர்வு சாமானிய மக்களின் சொத்து வாங்கும் கனவை சிதைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் சொத்து வரி, பத்திரப்பதிவு மற்றும் முத்திரைத்தாள் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி பணியாளர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை திமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், பல உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் அரசு நிர்வாகம் காட்டும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு, பொதுத்துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றி ஓய்வு பெறுபவர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே அதற்கான பலன்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு ராமதாசு கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை பனையூரில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது, கள்ளச்சாராய விற்பனை தொடர்வது போன்றவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள குறிப்பிட்ட சிலரின் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்துவதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தென் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை நவம்பர் 5 தேதி அன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், 6 மற்றும் 7 தேதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், 7 தேதி அன்று வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
இதற்கிடையே ஏற்காடு மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணைக்கு நீர்வரத்து 70,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டமும் 64 அடியாக உயர்ந்துள்ளதை அடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வாணியாறு நிரம்பியுள்ளது. ஏற்காடு மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அணைக்கு தண்ணீர் வரத்து தற்போது அதிகரித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 70 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. 65 அடி உயரம் கொண்ட வாணியாறு தற்போது 64 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வாணியாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெங்கடசமுத்திரம், மோலையானூர், மெனசி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை பிடித்து செல்லவோ கூடாது என வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நவம்பர் மாதமே வாணியாறு அணை நிரம்பியுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் அமைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு தண்டபாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து 9வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகே முத்துக்குடா கடற்கரை பகுதியில் சுற்றுலா தலம் அமைப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் செண்பகத்தோப்பு சுற்றுலா தலத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஹொகுவின் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் முரளி கார்த்திகேயன் தங்கப்பதக்கம் வென்றார். நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச்சுற்று முடிவில் 8.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் 6.5 புள்ளிகளை வென்ற சங்கல்ப் குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சியோல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சாக்கெட் மைனனி இணை பட்டம் வென்றது. வெனிசுலாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 19 அரசு பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழா அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தப்பட்டுள்ளதாக மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். திமுக அரசு பல்வேறு ஊழல் புகார்களுக்கு உள்ளாகி இருப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் முத்திரைத்தாள் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹொகுவின் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் முரளி கார்த்திகேயன் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.